ஓபரோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளினூடாக தமிழ்ந்து உங்கள் வீடுகளில் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழோசையை செய்வமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று செப்டம்பர் 12 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வழமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கில்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஓங்கில்லை உயிர்க்கு. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போட்டி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்களுக்கு இல்லை. மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் என மு வரதராசன் விளக்கம் தந்திருக்கின்றார். வாழ்வில் எந்தளவு உயர்நிலைக்கு சென்றாலும் பணிவுடன் இருத்தல் வேண்டும். அத்தகைய பணிவு சிறந்த செல்வமாக கருதப்படும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.
கேட்டு ரசித்த அந்த வயலின் இசை பாடலை சிறப்பான முறையிலே வாசித்தவர் தான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். அவருடைய நினைவு தினம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்களை சந்திப்பவர் வைஷ்ணவி.
பிரபல வயலின் இசைக்கலைஞர் திரைப்பட இசையமைப்பாளரான குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் நினைவு தினம் செப்டம்பர் 8ஆம் தேதியாகும். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் 1935ஆம் ஆண்டு பிறந்தார். தந்தை ராமசுவாமி சாஸ்திரி கர்நாடக இசைக்கலைஞர். புல்லாங்குழல், கிச்சார், மிருதங்கம், வயலின் உள்ளிட்ட பல இசைக்கருவிகளை வாசிக்கும் திறன் படைத்தவர். அவரிடம் பாட்டு கற்றார். சண்முகநாதபுரம் பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றார். பின்னர் தந்தை நடத்திய சண்முக வித்தியாலயம் என்ற சமஸ்கிருத பாடசாலையில் படித்தார். இவரது சகோதர சகோதரிகள் அனைவருமே இசைக்கலைஞர்கள். சகோதரிகள் பாட இவரது அண்ணன் மிருதங்கம் வாசிப்பார். இப்படி பல ஊர்களில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தினர். ஒருமுறை இவர்களது கச்சேரிக்கு வயலின் கலைஞர் வரவில்லை. காரணம் கேட்டதற்கு, ஏன் உங்கள் வீட்டு கடைசி பையனை வயலின் வித்துவான் ஆக்கிவிட வேண்டியதுதானே என்றார் நக்கலாக. அதையே சவாலாக எடுத்துக்கொண்ட தந்தை 8 வயதேயான மகனுக்கு வயலின் கற்றுத்தந்தார். சிரத்தையுடன் கற்றுக்கொண்டவர் 12 வயதில் முதல் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தந்தைக்கு பெருமை சேர்த்தார். அரியக்குடி ராமானுஜ ஐங்கரனருக்கு பக்கவாத்தியம் வாசித்ததுதான் இவரது அரங்கேற்றமாக கருதப்படுகின்றது. ஆரம்பத்தில் செம்மக்குடி சீனிவாசகாயர், மகாராஜபுரம் சந்தானம், சூளமங்கலம் சகோதரிகள், சீர்காழி கோவிந்தராஜன் ஆகியோருடன் இணைந்து கச்சேரிகளில் பங்கேற்றார். 1976 முதல் வயலின் இசையை பிரதானமாக கொண்டு கச்சேரி செய்தார். திருவையாறு தியாக பிரம மகோத்சவ சபை செயலாளராக 28 ஆண்டுகள் பணியாற்றினார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற தலைவராகவும் இருந்தார். ராக ஆராய்ச்சி மையம் என்ற அமைப்பை நிறுவி இசையால் நோய்களை குணப்படுத்துவது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். பிரபல தவில் வித்துவான் வெளியப்பட்டி சுப்பிரமணியத்துடன் இணைந்து 3000க்கும் மேற்பட்ட கச்சேரிகளை வெற்றிகரமாக நடத்தினர். தோடி ராகம் வாசிப்பதில் நிகரற்றவர். தமிழ் பக்தி இசைக்கு பெரும் தொண்டாட்டியவர். 1969 வாராஜாவா என்ற திரைப்படத்திற்கு முதல் முதலாக இசையமைத்தார். தெய்வம், அகத்தியர், திருவருள் உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். திருமலை தென்குமரி படத்திற்கு இசையமைப்பதற்காக தமிழக அரசின் விருதை பெற்றார். இசை பேரறிஞர், சங்கீத நாடக அகாடமணி, சங்கீத கலாசிகாமணி, கலைமாமணி, பத்மஸ்ரீ உட்பட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். வயலின் இசைக்கருவிகளில் பல புதுமைகளை செய்தார். இவரது வயலின் பேசும், பாடும், கர்நாடக இசை, மெல்லிசை, திரைப்பட இசையோடு பறவைகள், மிருகங்களின் ஒளிகள், இயற்கையின் சப்தங்களை வயலினில் பிரதிபலித்தார். கர்நாடக இசை பற்றி தெரியாதவர்கள் கூட அதை ரசிக்கும் வகையில் இனிமையாகவும் எளிமையாகவும் வயலின் இசையை வழங்கியவர். வயலில் உழுதோரையும் வயலின் கேட்க செய்தவர் என்று போற்றப்பட்டார். 61 ஆண்டுகள் தன் இசையால் மைக்களை மெய்மறக்க வைத்து வயலின் சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்ட குன்னக்குடி வைத்தியநாதன் 73வது வயதில் 2008 செப்டம்பர் 8ஆம் தேதி மறைந்தார். நன்றி.
நிகழ்ச்சியிலேயே தொடர்ந்து பல நீண்டகால இடைவேளைக்கு பின்னர் நிகழ்ச்சியின் ஊடாக கண்ணதாசனுடைய சிறப்பான திரைப்பட பாடல்கள் தலைப்பிலே சிறப்பு கருத்துக்களை வழங்குவதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்று நாம் கண்ணதாசனின் திரைப்பட பாடல்களிலே சில விஞ்ஞான கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன என்று ஒரு நோக்கு தலைப்பிலே பேசுவோமா? தமிழ் திரைப்பட உலகு 65 ஆண்டுகால வரலாறு கொண்டது. 1931ஆம் ஆண்டிலே முதல் தமிழ் திரைப்படம் வெளியாயிற்று. முதல் 17 ஆண்டுகளை அதன் இளமை பருவம் என கருதினால் அண்ணளவான 1948ஆம் ஆண்டளவிலே தமிழ் திரைப்பட உலகு மேஜராயிற்று என்று கூறலாம். அது மைனராக இருந்த காலத்திலும் பாடல்கள் ஏராள கணக்கில் இடம்பெற்றன. அக்காலகட்டத்திலே முதன்மை பெற்ற பாடலாசிரியராக இருந்தவர் பாபநாசம் சிவன். தமிழ் திரைப்பட உலகு மேஜரான, அதாவது வளர்ச்சி அடைந்த போது கண்ணதாசன் பாடல் எழுத புகுந்தார். 1970 வெளியான அவரது திரை இசை பாடல்கள் தொகுப்பின் முதல் தொகுதியிலே கண்ணதாசன் எழுதியதாவது, 1948 நான் பாடல் எழுத தொடங்கினேன். இந்த 22 ஆண்டுகளில் சுமார் 2000 பாடல்கள் எழுதியுள்ளேன். வளமான தமிழ் துணையாக இருந்ததால் பல நேரங்களில் சொற்சிலம்பமும் பயின்றிருக்கிறேன். எளிய ரசனைக்காக டப்பாங்கூத்து பாடல்களும் எழுதியிருக்கிறேன். சித்திர ஞானத்திலும் இறங்கியிருக்கிறேன். பக்தி துறைக்கும் படைத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கண்ணதாசனுடைய பாடல்கள் சினிமாவில் இடம்பெற்ற காலகட்டத்தில் விஞ்ஞான துறையில், அதாவது அறிவியல் துறையில் பாரிய முன்னேற்றங்கள் இடம்பெற்றன. அவற்றை கண்ணதாசனின் சில பாடல்கள் விவரித்தன. மேலும் அறிவியல் துறையில் சில அடிப்படை கருத்துக்களாக கருதப்படும் கொள்கைகள், விளக்கங்கள், அனுமானங்கள் போன்றவற்றையும் கண்ணதாசன் தனது பாடல்களில் விவரித்திருக்கிறார். இத்தனைக்கும் அவர் அறிவியல் படித்தவர் அல்லர், ஒரு விஞ்ஞானியும் அல்லர். அவரே கூறுகிறார், பள்ளிக்கு சென்று படித்ததில்லை, ஓர் எழுத்தும் தெரியாது என்று கூறுகிறார். அவர் ஒரு படிக்காத மேதையாக விளங்கினார் என்றே கூறலாம். கண்ணதாசனின் பாடல்களில் விரவியுள்ள சில அறிவியல் கருத்துக்களை இங்கு பார்ப்போமா? மேற்புயங்களின் விடுதலை என்ற தலைப்பில், அதாவது இமான்சிபேஷன் ஆஃப் ஃபோர் லிம்ஸ் என்ற தலைப்பில் பார்க்கிறோம். மனிதன் விலங்கியல் பாகுபாட்டில் பிரைமேட்ஸ், பிரைமேட்ஸ் என்று கூறுவோம். விரணத்தை சார்ந்தவன் மனிதனை ஏனைய விலங்குகளிலிருந்து பாகுபடுத்தி காட்டி மனிதனுடைய கூர்ப்பியல் முன்னேற்றத்தில் முக்கியபடியாக விளங்கியது. நாற்காலியாக, அதாவது குவாட்ரூபெட் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம், இருந்த குரங்கு மூதாதையர்கள் இரு காலியாக, அதாவது பைபெட் நடக்க தொடங்கியதே. மேற்புயங்கள், அதாவது ஃபோர் லிம்ஸ், நிலத்திலிருந்து சுயாதீனமாக எழுதப்பட்ட உடனேயே ஆயுதங்கள் பாவிப்பதற்குரிய தன்மை சாத்தியமாயிற்று. அத்துடன் இருவகையான பிடிகள், அதாவது பவர் கிரிப் என்று கூறுவோம், வலுப்பிடி, மற்றொன்று நுண்ணிய பிடி, அதாவது பிரிசிஷன் கிரிப் என்று உதயமாயின. கைகளின் பாவனையே மனிதனுடைய கூர்ப்பியல் வெற்றிக்கு ஆதாரப்படி எனலாம். இதனை கவிஞர், ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களை எடுக்கும் கைகளே, பலன் மிகுந்த எந்திரங்கள் படைத்து விட்ட கைகளே, பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே என்று ஒரு பாடல்களில் அவர் எளிதாக விளக்கியிருக்கிறார். அடுத்ததாக பெற்றோர் பராமரிப்பு, அதாவது பேரண்டல் கேர் என்ற தலைப்பில் பார்த்தோமானால், பாலூட்டிகள், மேமலியா வகுப்பை மனிதன் சார்ந்தவன், குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் உடற் தொழிலில் இயல்பு கூர்ப்பிலே மிக முன்னேற்றமான ஒரு படியாகும். மனிதனுடைய கூர்ப்பியல் வெற்றிக்கு இன்னொரு காரணம் மிகுந்த பெற்றோர் பராமரிப்பு நடத்தை உருவாகியதே. பிறந்த உடனேயே சிறுசுகளை அப்படியே இயற்கையின் பராமரிப்பில் விட்டுச் செல்லாமல் தாயும் தந்தையும் நீண்ட காலத்திற்கு சூழலின் பாதக விளைவுகளிலிருந்து குழந்தையை பராமரிக்கின்றனர். தாய்மை என்னும் இந்த தூய உயர்ந்த கூர்ப்பியல் பண்பை கவிஞர் இலகுவாக எடுத்துக் கூறுகிறார். இப்படியாக, பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது, பிறர் பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை, பார்த்து பழம் தரும் சோலையது, இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவிலது, தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது என்று கூறுகிறார். மனிதனுடைய வெற்றிப்படிகள் எவ்வாறு இருந்தன என்று அவர் சொல்ல நாம் இப்பொழுது பார்ப்போமா? சுமார் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதனுடைய குரங்கு மூதாதையர்கள் இவ்வுலகில் வாழ்ந்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இப்படி இருந்தும் கடந்த 10,000 ஆண்டு காலத்திலேயே மனிதன் விலங்கு வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்டான். தொடர்ந்த படிகளை கவிஞர், ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை எடுத்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் என விளக்கிவிட்டு, இந்த 20ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட விஞ்ஞான முன்னேற்றங்களை நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் என்று விவரித்த பின்னர், வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப்போகின்றான் என்று ஆர்வம் கூறுகிறார். இதே கருத்துக்களையே மேலும் சில பாடல்களிலே, பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகனை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்றும், வானத்தில் ஏறி சந்திர மண்டலம் வாசலை தொடலாமா, மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா என்றொரு காலம் இயங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று, ஞானம் பிறந்து வானில் பறந்து மீண்டு வந்தான் உயிர் கொண்டு என்று பாடி களைப்படுகிறார். அந்த களிப்பிலே அவர் ஆனந்தமும் அடைகிறார் என்று நாம் அறியப்பெறுகிறோம் இல்லையா. இக்கடைசி வரியிலே ஞானம் என இவர் விவரிப்பது விஞ்ஞானம் என்பதிலே வேறுபாடு வேறு கருத்து இருக்க முடியாது. மனிதனுடைய வெற்றிகளுக்கும் காரணம் விஞ்ஞானிகள், ஆராய்பவர்கள், பரிசோதிப்பவர்கள் ஆகியோரின் அசாத்திய துணிச்சல்தான் என்று சொல்லாமலே விளங்கும். கொலம்பஸ், வாஸ்கோடகாமா போன்றோர் கடலுக்கு பயந்திருந்தால் அவர்கள் புதிய உலகை கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள். மற்றும் சாக்ரட்டிஸ், கலீலியோ, காப்பர்னிக்கஸ், சார்லஸ் டார்வின், ரைட் சகோதரர்கள், ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியலாளர்கள் எதிர்ப்புகளுக்கு பயந்து தமது ஆராய்ச்சிகளை கைவிட்டிருந்தால் அறிவியல், அதாவது விஞ்ஞானம், இந்த அளவுக்கு ஏற்றம் கண்டிருக்குமா என்பது ஐயமே. இக்கருத்தை கண்ணதாசன் எளிய வரிகளிலே, கடலுக்கு பயந்தவன் கரையில் நின்றான், அதை படகனில் கடந்தவன் உலகை கண்டான், பயந்தவன் தனக்கே பகையாவான் என்றும், துணிந்தவன் உலகிற்கு ஒளியாவான் என்றும், கொட்டும் மழையும் இடி வந்தாலும் அச்சம் என்பது கூடாது, பயந்தவனுக்கு நிழலும் பகையே, துணிந்தவனுக்கு கடலும் சிறிதே என்றும், நெஞ்சில் துணிவிருந்தால் நிலவுக்கு போய் வரலாம், உலகம் போகின்ற வேகம் உருவம் இனிமேல் மாறும், நடக்கும் கதைகளை பார்த்தால் நமக்கே சிறகுகள் முளைக்கும் என்றும் பாடினார்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 7-13 பில்கிங்டன் அவென்யூ, அதாவது பன்மியர் வாசிய சாலைக்கு அருகாமையில் உள்ள சமூக மண்டபத்தின் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்புகளையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 7-13 பில்கிங்டன் அவென்யூ சமூக மண்டபத்தில், அதாவது பன்மையர் வாசிய சாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற சமூக மண்டபத்தின் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்புகளையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது
முத்தமிழ் ஓசை வானொலியோடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். லண்டனிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. பிரிட்டனில் அகதிகளுக்கு எதிரான போராட்டங்கள், அரசாங்கத்துக்கான எச்சரிக்கை மணி. பிரித்தானியாவின் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் கடந்த வாரங்களில் இடம்பெற்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் அந்நாட்டின் குடியேற்ற கொள்கை தொடர்பான அரசியல் மற்றும் சமூக பதற்றம் புதிய கட்டத்தை எட்டியிருப்பதை வெளிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக டோவர் மற்றும் போர்ட்ஸ்மவுத் ஆகிய துறைமுக நகரங்களில் முகமூடி அணிந்த நூற்றுக்கணக்கான வீதிகளை மறைத்து நடத்திய போராட்டங்கள், சிறிய படல் மூலம் ஆங்கில கல்வியை கடந்து வரும் தஞ்சம் கோர்வ பிரச்சினை, இனி எல்லை பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் உள்நாட்டு சட்டம், ஒழுங்கு மற்றும் சமூக ஒற்றுமைக்கான சவாலாகவும் மாறுவதை காட்டுகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுமார் 140 தஞ்சங்கோரை கொண்ட சிறிய படகு பிரித்தானிய கடற்கரை அடைந்தது. வழக்கமாக இத்தகைய படகுகள் கென் பிராந்தில் உள்ள டோவர் அருகே கரையாடுவதே அதிகம். ஆனால் இம்முறை போர்ட்ஸ்மவுத் அமைந்துள்ள ஹேம்ஸ்வேர் கடற்கரை பகுதியை நோக்கி படகு வந்திருப்பது அதிகாரிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்பட்டது. கடலோர அதிகாரிகள் மற்றும் மீட்பு படகால் கரைக்கு அழைத்து வரப்பட்ட தஞ்சம் கோருவோர் வழக்கமான நடவடிக்கை பதிவு செய்யும் செயலாக்கமத்துக்கு அழைத்து செல்லப்படுவேன். ஆனால் அவர்கள் ஏற்றிச் செல்லப்பட்ட பேருந்துகள் புறப்படுவதை தடுக்கும் நோக்கில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டக்காரர்கள் வீதிகளை மறைத்தனர். பலர் கருப்பு ஆடைகளையும் முகமுடையும் அணிந்தனர். நிலைமை மோசமடைந்தவர் கழக தடுப்பு போலீசார் பாதுகாப்புகளை ஏற்பட்டனர். சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் போலீஸுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதும் போலீஸ் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் சில அதிகாரிகள் சாயமன்றமும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இறுதியில் போலீசார் கலைந்து செல்லும் உத்தரவை பிறப்பித்த பின்னரே கூட்டம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தஞ்சங்கோரூர் பாதுகாப்பு அடுத்த ஆட்ட செயலத்துக்கு அழைத்துச் செல்லப்படும். இதற்கு ஒரு நாள் முன்னதாக சனிக்கிழமை அன்று நூபர் திரும்பத்தின் நுழைவு பாதைகளிலும் இதேபோன்ற போராட்டம் நடைபெற்றது. கருப்பு ஆடைகள் மற்றும் விளக்லாவாமுடன் அணிந்த நூற்றுக்கணக்கானோர் முக்கிய விதிகளை மாற்றால் துறைமுக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. டோவர் பிரித்து அணுக்கும் பிரான்ஸ் மொழியிலும் மிக முக்கியமான கடல் போக்குவரத்து மையமாகும். எனவே துறைமுக அணுகளை மறைத்த போராட்டம் குடியேற்ற இருப்பை தாண்டி பொதுமக்கள் வணிகம் சரக்கு போக்குவரத்து மற்றும் சர்வீஸ் பயணத்தையும் பாதித்தது. இந்திய போராட்டங்களும் தனித்தனி உள்ள நிகழ்வுகள் அல்ல என்றும் இவற்றுக்கிடையே தொடர்பு இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. போராட்டங்களில் ஒருங்கிணைந்த கூறப்படும் டேனியல் தோமஸ் டேனி டோமோ என அறியப்படும் விவசாய செயல்பாடு தொடர்புடைய என ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. போர்ட்ஸ்மவுத் போராட்டத்தை பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. ஜனநாயக நாட்டில் அமைதியான முறை போராட்டங்கள் உரிமை அடிப்படை உரிமை என்றாலும் அது வெண்முறை அச்சுறுத்தல் அல்லது பொதுமக்களின் பாதுகாப்பை பாதுகாக்க நடவடிக்கை மாற அனுமதிக்க முடியாது என்றும் பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் பார்வையில் குடியேற்ற கொள்கையை விமர்ப்பது சட்டபூர்வ அரசு உரிமை இருக்கலாம். ஆனால் தஞ்சங்கூர் ஏற்றிச் செல்லும் பேருந்துகளை வலுக்கட்டவன் தடுத்து நிறுத்தல் போலீசான மோதல் அல்லது துறைமுக போக்குவரத்தை முடக்கல் போன்ற நடவடிக்கைகள் ஜனநாயக போராட்டத்தின் எல்லையை தாண்டுகின்றன. மீண்டும் மூலம் வானிலை சந்திக்கும் முறை நன்றி குறிப்பிட வருகின்றேன். லண்டனிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய தமிழகத்திலே இருந்து சிறந்த ஒரு அரசியல் தலைவராக விளங்கிய தந்தை பெரியாருடைய பிறந்த தினம் வருகின்ற 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
இன்றைக்கு 144 வருடங்களுக்கு முன்னர் பெரியார் அவர்கள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 1879ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர். ஒரு வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர். தந்தை பெரியார் அவர்கள் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்றுள்ளார். இவருக்கு 19 வயதில் திருமணம் நடைபெற்றது. ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையானார் பெரியார். ஆனால் அந்த குழந்தை 5 மாதங்களிலேயே இறந்துவிட்டது. இனப்பாகுபாடு வேற்றுமை எதுவும் இல்லாமல் அனைவருடனும் சரிசமமாக பழகுவார். கலப்பு திருமணங்களை 1902ஆம் ஆண்டே தொடக்கினார் பெரியார். இதில் அவரின் பெற்றோருக்கு விருப்பமில்லை. அதனால் பெற்றோருடன் முரண்பட்டு கொண்டார் பெரியார் அவர்கள். காந்திய கொள்கைகளால் பெரிதும் கவரப்பட்ட பெரியார் அவர்கள் 1919ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அதில் நடைபெற்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். பின் சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக 1922ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். அரசு பணியிலும் கல்வியிலும் இட ஒதுக்கீடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்காத காரணத்தால் அக்கட்சியை விட்டு 25ஆம் ஆண்டு விலகினார் பெரியார் அவர்கள். கேரளாவில் உள்ள வைக்கம் என்னும் ஊரில் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி பெரியார் சிறை சென்றார். இப்போராட்டத்திற்கு பிறகு சிறியார் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். மக்களிடம் இருக்கும் மூட நம்பிக்கைகளை போக்குவதற்காக 25ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் மற்றும் குடியரசு நாளிதழை தொடங்கினார். இது மட்டுமல்லாமல் மாநாடுகள் கூட்டங்கள் போன்றவற்றை நடத்தியும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டார் பெரியார் அவர்கள். 1937ஆம் ஆண்டு இந்தி மொழி பாடசாலைகளில் கட்டாய மொழி ஆக்கப்பட்டது. இதனை எதிர்த்து 1938ஆம் ஆண்டு பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி 1 வருட காலம் சிறைவாசம் சென்றார். 39ஆம் ஆண்டு பெரியார் விடுதலையானதும் நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றார். 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் என மாறியது. திராவிட கழகத்தின் முக்கிய கொள்கையே பெண்களுரிமை, பெண் கல்வி, பெண்களின் விருப்பு திருமணம், காய்ம்பன் திருமணம், ஆதரவற்றோர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக செயல்பட்டனர். பெரியாருடன் இணைந்து அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களும் செயல்பட்டனர். ஒரு காலகட்டத்தில் திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள். வைக்கம் வீரர் அழைக்கப்படும் தந்தை பெரியாருக்கு ஜூன் மாதம் 27 1973 யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது. சாதி பாகுபாடு, மூட நம்பிக்கை போன்றவற்றை அடியோடு வெறுக்க வேண்டும் என்று சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசினார் பெரியார் அவர்கள். இதுவே அவரின் கடைசி கூட்டமாகும். சமூகத்திற்கு பல வழிகாட்டுதல்களை செய்த பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படும் பெரியார் அவர்கள் தனது 94வது வயதில் 1973 டிசம்பர் 24 இவ்வுலகை விட்டு மறைந்தார். வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் பெரியாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.